பதினேழாவது அதிகாலையின் சத்தம். பக்கம் 299 316. பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள மிக மேலானதும் பக்தி வினயமானதும் மகிமையும் உள்ள சத்தியங்களில் ஒன்று, மாபெரும் இரட்சிப்பின் திட்டத்தின் பணியை பூர்த்தி செய்ய நிகழவுள்ள கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையாகும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் பரதேசிகளாக அலைந்து திரியும் தேவனுடைய மோட்சப் பிரயாணிகளுக்கு துரத்தப்பட்ட தம்முடையவர்களை வீட்டிற்கு கொண்டு வரும்படியான விலை மதிப்புமிக்க நம்பிக்கையை தூண்டும் மகிழ்ச்சிமிக்க செய்தி உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருப்பவருடைய வருகையை குறித்த வாக்குத்தத்தத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் வருகையைப் பற்றிய கோட்பாடுதான் பரிசுத்த வேதவாக்கியங்களின் திறப்புரையாக உள்ளது. முதலாவது, தம்பதிகள் ஏதேனிலிருந்து தங்களது துயரமிக்க அடிச்சுவடுகளை எடுத்து வைத்து வெளியே சென்ற அந்த நாள் முதல் அழிப்பவனின் வல்லமையை தகர்த்து மீண்டும் பரலோகத்தை ஸ்தாபிப்பார் என்று வாக்குத்தத்தம் செய்திருந்த ஒருவரின் வருகைக்காக விசுவாசமிக்கவர்கள் காத்திருந்தனர். பழங்கால பரிசுத்த மனிதர்கள் தங்களது நம்பிக்கையின் நிறைவேறுதலாக மேசியாவின் மகிமைமிக்க வருகையை எதிர்நோக்கியிருந்தனர். ஏதேனில் வாழ்ந்திருந்தவர்களுக்கு ஏழாவது தலைமுறையிலிருந்த ஏனோக்கு 300 ஆண்டுகள் தேவனுடன் சஞ்சரித்திருந்த அவன் விடுதலை வழங்குபவரின் வருகையை வெகு தூரத்திலிருந்து காணும்படி அனுமதிக்கப்பட்டிருந்தான். இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கு ஆயிரமாயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார், யூதா 14:15 என்று முன்னறிவித்தான். முற்பிதாவாகிய யோபு தனது துன்பத்தின் இரவில் அசையாத நம்பிக்கையுடன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பாரென்றும் அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும், யோபு 19:25-27 என்றும் ஆனந்தமாக கூறினான். நீதியின் அரசை ஆரம்பிக்க கிறிஸ்து வருகிறார் என்பது வேத எழுத்தாளர்களை கம்பீரமான உணர்ச்சிமிக்க வார்த்தைகளை கூறச் செய்திருக்கிறது. வானுலக நெருப்பினால் பிரகாசிக்கின்ற வார்த்தைகளினால் கவிஞர்களும் தீர்க்கதரிசிகளும் இந்த பொருள் பற்றி விவரித்திருக்கின்றனர். இஸ்ரவேலுடைய அரசரின் வல்லமையையும் மகத்துவத்தையும் பற்றி பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயந்தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். சங்கீதம் 50:2-4. வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களெல்லாம் கெம்பீரிக்கும். அவர் வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார். சங்கீதம் 96:11-13 என்று சங்கீதக்காரன் பாடினான். ஏசாயா, மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடே கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே, விழித்துக் கெம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போலிருக்கும் மரித்தோரை பூமி புறப்படப் பண்ணும். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து நீக்கிவிடுவார். கர்த்தரே இதைச் சொன்னார். அக்காலத்திலே, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் கழிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். ஏசாயா 26:19-25, 8:9 என்றார். பரிசுத்த தரிசனத்தில் மெய்மறந்த ஆபகூக் அவரது வருகையை பார்த்தார். தேவன் தேமாமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்து வந்தார். சேலா, அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனைப் போலிருந்தது. அவர் நின்று பூமியை அளந்தார். அவர் பார்த்து புறஜாதிகளை கரையப் பண்ணினார். பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டது. என்றுமுள்ள மலைகள் தாழ்ந்தது. அவருடைய நடைகள் நித்திய நடைகளாயிருந்தது. உம்முடைய குதிரைகளின் மேலும் இரட்சிப்புண்டாக்குகிற உம்முடைய ரதங்களின் மேலும் ஏறி வருகிற போது பர்வதங்கள் உம்மை கண்டு நடுங்கின. ஜலம் பிரவாகித்து கடந்து போயிற்று. ஆழி இறைந்தது. அதின் கைகளை உயர எடுத்தது. சந்திரனும் சூரியனும் தன்தன் மண்டலத்தில் நின்றன. உமது அம்புகளின் ஜோதியிலும் உமது ஈட்டியினுடைய மின்னல் பிரகாசத்திலும் நடந்தன. உமது ஜனத்தின் இரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் இரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். ஆபகூக் 3:3, 4:6, 8:10, 11:13 என்று கூறினார். இரட்சகர் தமது சீடர்களை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வந்தபோது மீண்டும் வருவேன் என்கிற நிச்சயத்தினால் துயரடைந்த அவர்களை ஆறுதல் படுத்தினார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப் போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். யோவான் 14:1-3 என்றார். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மத்தேயு 25:31-32. கிறிஸ்து பரலோகத்திற்கு எழுந்தருளிச் சென்ற பின்பு ஒலிவமலையின் மீது தரித்து நின்ற தேவதூதர்கள் அவர் திரும்பி வருவதைப் பற்றிய வாக்கு தத்தத்தை சீஷர்களுக்கு மீண்டும் கூறினார்கள். உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளிப் போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அப்போஸ்தலர் 1:11. ஆவியானவரால் ஏவப்பட்ட பவுல் அப்போஸ்தலன், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். 1 தெசலோனிக்கேயர் 4:16 என்று சாட்சி பகர்ந்தார். பத்முத்தீவின் தீர்க்கதரிசி, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். வெளிப்படுத்தல் 1:7 என்கிறார். உலகத் தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகளெல்லாம் நிறைவேறி தீரும். அப்போஸ்தலர் 3:21 என்பது அவருடைய வருகையின் மகிமையைச் சார்ந்திருக்கிறது. அப்பொழுது நீண்ட காலமாகத் தொடர்ந்திருந்த தீமையின் ஆளுகை நீக்கப்பட்டு போகும். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார். வெளிப்படுத்தல் 11:15. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தராகி ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும் இருப்பார். ஏசாயா 40:5-61. கோலன் 11:28. கோலன் 5. அதன்பின் சமாதான மிகுந்த வெகு காலம் விரும்பியிருந்த மேசியாவின் இராஜ்யம் வானத்தின் கீழங்கும் ஏற்படுத்தப்படும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களையெல்லாம் தேறுதலடையச் செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனிப்பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். ஏசாயா 35:2-51. கோலன் 3:62. கோலன் 4:5. கர்த்தரின் வருகை யுகங்கள் நெடுகிலும் அவரது உண்மையான அடியார்களின் நம்பிக்கையாக இருந்திருக்கிறது. ஒலிவமலையின் மீது இரட்சகர் பிரிந்து செல்லும்போது கொடுத்த அவர் மறுபடியும் வருவார் என்ற வாக்குத்தத்தம் துயரம் அணைத்து விடாமலும் சோதனை மங்கச் செய்யாமலும் இருக்கும்படியாக சீஷர்களின் எதிர்காலத்தை பிரகாசமாக்கி அவர்களது இருதயங்களை மகிழ்ச்சியாலும் நம்பிக்கையாலும் நிரப்பினது. பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் இடையில் மகாதேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதல் அவர்களது பாக்கியமான நம்பிக்கையாயிருந்தது. கர்த்தருடைய வருகையை காண்பதற்கு உயிருடன் இருப்பார்கள் என்று நம்பியிருந்த பிரியமானவர்களை கல்லறைகளில் வைத்ததால் துயரடைந்திருந்த தெசலோனிக்கேயாவிலிருந்த கிறிஸ்தவர்களுக்கு அவர்களது ஆசிரியரான பவுல் இரட்சகரின் வருகையின் போது நிகழ இருக்கும் உயிர்த்தெழுதலை, இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம், ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரையொருவர் தேற்றுங்கள். முதலாம் தெசலோனிக்கேயர் 4:16-18 வரை என்று சுட்டிக்காட்டினார். பத்மவின் பாறைகளில் கைதியாயிருந்த அன்பான சீடன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்ற வாக்கு தத்தத்தை கேட்டார். கர்த்தராகிய இயேசுவே, வாரும். வெளிப்படுத்தல் 22:20 என்று அவன் ஏக்கத்துடன் கூறிய பதில், யுகங்கள் நெடுகிலும் பரலோக பயணத்திலிருக்கிற சபையின் ஜபக்குரலாக இருக்கிறது. பரிசுத்தவான்களும் இரத்த சாட்சிகளும் சத்தியத்திற்கு சாட்சி பகர்ந்திருந்த இருட்டறை, கட்டப்பட்டு எரிக்கப்பட்ட கம்பம், கழுமரம் ஆகிய இடங்களிலிருந்து நூற்றாண்டுகளாக அவர்களது விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் குறித்த வார்த்தைகள் வருகின்றன. ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்துவின் சரீரப்பிரகாரமான உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை உடையவர்களாய், அதன் பலனாக அவரது வருகையில் தங்களுடைய உயிர்த்தெழுதலில் நிச்சயத்தை கொண்டிருந்த காரணத்தால் அவர்கள் மரணத்திற்கு மேற்பட்டவர்களாக இருந்து மரணத்தை நிந்தித்தனர் என்கிறார். சுதந்திரமடைந்தவர்களாக எழும்புவதற்கு ஏதுவாக அவர்கள் கல்லறைக்குள் செல்ல விருப்பமுள்ளவர்களாக இருந்தனர். கர்த்தர் தமது பிதாவின் மகிமையுடன் வானத்தின் மேகங்களின் மீது தமது ராஜ்யத்தை கொண்டுவரும் காலத்தை அவர்கள் எதிர்பார்த்து இருந்தனர். வால்டெனியர்கள் இதே விசுவாசத்தை பேணியிருந்தனர். மீட்பரின் வருகை சபையின் நம்பிக்கையாக இருக்கிறதென்று விக்லிப் அதை எதிர்பார்த்தார். நியாயத்தீர்ப்பின் நாள் நிகழ்வதற்கு 300 வருடங்களுக்கு மேல் செல்லாது என்று என்னை நானே தேற்றிக் கொள்கிறேன். இந்த துன்மார்க்கமான உலகம் அதற்கு மேல் நீடித்திருப்பதை தேவன் அனுமதிக்க மாட்டார். அவரால் அனுமதிக்கவும் முடியாது. அருவறுப்புகளின் ராஜ்யம் நிச்சயமாக கவிழ்க்கப்படும். அந்த பெரிய நாள் சமீபித்துக் கொண்டிருக்கிறது என்று லுத்தர் அறிவித்தார். வயதான இந்த உலகம் அதன் முடிவிற்கு வெகு தூரத்தில் இல்லை என்று மெலாந்தன் கூறினார். சகல நிகழ்ச்சிகளிலும் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் கிறிஸ்துவின் வருகையின் நாளை தயக்கமின்றி ஆர்வத்துடன் கிறிஸ்தவர்கள் வாஞ்சிக்க வேண்டும் என்று கால்வின் அழைத்து, அந்த நாளை விசுவாச குடும்பம் முழுவதும் பார்வையில் வைக்க வேண்டும். நமது கர்த்தர் அவரது இராஜ்யத்தின் மகிமையை பூரணமாக வெளிக்காட்டும் அந்த பெரிய நாள் உதயமாகும் வரை நாம் கிறிஸ்துவின் மீது ஏக்கம் கொண்டவர்களாக இருந்து அதை தியானிக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஸ்காட்லாந்து சீர்திருத்தக்காரரான நாக்ஸ், நமது கர்த்தராகிய இயேசு நமது மாமிசத்தை பரலோகத்திற்குள் கொண்டு செல்லவில்லையா? அவர் திரும்ப வரமாட்டாரா? அவர் வருவார், மிக விரைவில் திரும்ப வருவார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்று கூறினார். சத்தியத்திற்காக தங்கள் உயிரை இழந்த ரிட்லியும் லாட்டிமரும் கர்த்தரின் வருகையை விசுவாசத்துடன் நோக்கியிருந்தனர். இந்த உலகம், நான் இதை நம்புகிறேன் எனவே சொல்லுகிறேன், சந்தேகத்திற்கிடமின்றி அதன் முடிவை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஊழியக்காரரான யோவானுடன் சேர்ந்து இரட்சகராயிருக்கும் கிறிஸ்துவை நோக்கி, கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று நமது இருதயங்களில் கூறுவோமாக என்று ரிட்லி எழுதினார். பேஜஸ் 151-145. கர்த்தரின் வருகையை குறித்த எண்ணங்கள் எனக்கு மிகவும் இனிமையாகவும் மகிழ்ச்சி மிக்கதாகவும் இருக்கிறது என்று பாக்ஸ்டர் கூறினார். அவரது வருகையை நேசிப்பதும் அந்த நம்பிக்கையை நோக்கியிருப்பதும் பரிசுத்தவான்களின் குணமும் விசுவாசத்தின் செய்கையுமாயிருக்கிறது. உயிர்த்தெழுதலின் போது அழிக்கப்படவுள்ள கடைசி எதிரி மரணமாக இருக்குமானால், இந்த பூரணமும் இறுதியுமான வெற்றியை அடையும் நேரமாகிய கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக விசுவாசிகள் எவ்வளவு ஏங்கியிருந்து ஜெபிக்க வேண்டும்! சகல விசுவாசிகளும் அவர்களது மீட்பின் சாதனையாகவும் ஆத்துமாக்களின் அனைத்து வாஞ்சைகளாகவும் முயற்சிகளாகவும் நம்பி ஏங்கி காத்திருக்க வேண்டிய நாள் இதுதான். இந்த நாளை விரைவுபடுத்தும் ஆண்டவரே என்பதுதான் அப்போஸ்தல சபையின் வனாந்தரத்திலிருந்த சபையின் சீர்திருத்தக்காரர்களின் நம்பிக்கையாக இருந்தது. தீர்க்கதரிசனம் கிறிஸ்துவின் வருகையின் விதத்தை பற்றி மட்டும் முன்னுரைப்பதோடல்லாமல் அது எவ்வளவு சமீபமாக இருக்கிறது என்பதை மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அடையாளங்களையும் முன்வைக்கிறது. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். லூக்கா 21:25. அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்குப் பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியைக் கொடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானங்களிலுள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதைக் காண்பார்கள். மார்க்கு 13:24-26. இரண்டாம் வருகைக்கு முன் நிகழவுள்ள அடையாளங்களில் முதலாவதை வெளிப்படுத்தின விசேஷக்காரர், பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது, சந்திரன் இரத்தம் போலாயிற்று. வெளிப்படுத்தல் 6:12 என்று விவரிக்கிறார். இந்த அடையாளங்கள் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திற்கு முன்னரே சாட்சியாக காணப்பட்டன. இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக கிபி 1755 இதுவரை பதிவாகியுள்ள பூகம்பங்களில் மிகவும் பயங்கரமான பூமி அதிர்ச்சி நிகழ்ந்தது. பொதுவாக லிஸ்பன் பூமி அதிர்ச்சி என்று அறியப்பட்டிருந்த போதிலும் அது ஐரோப்பாவின் பெரும்பகுதியிலும் ஆப்பிரிக்கா அமெரிக்க வரையிலும் பரவியது. கிரீன்லாந்து, வெஸ்டிண்டீஸ், மடேரிய தீவுகள், நார்வே, ஸ்வீடன், பிரிட்டன், அயர்லாந்து ஆகிய இடங்களிலும் ஊடுருவியது. ஏறத்தாழ 40 லட்சம் சதுர மைல் பரப்பளவை அது பாதித்தது. ஐரோப்பாவில் இருந்ததைப் போலவே ஏறத்தாழ ஆப்பிரிக்காவிலும் அதன் அதிர்ச்சி இருந்தது. அல்ஜியர்ஸின் ஒரு பெரும்பகுதி அழிந்தது. மொரோக்கோவிற்குச் சற்று தொலைவில் 8 முதல் 10,000 மக்கள் குடியிருந்த ஒரு கிராமம் அப்படியே விழுங்கப்பட்டது. ஒரு இராட்சதாலை ஸ்பெயின், ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் கடற்கரையில் அடித்து நகரங்களை சூழ்ந்து பெரும் அழிவை உண்டாக்கியது. ஸ்பெயின், போர்ச்சுக்கல் ஆகிய இடங்களில்தான் அதன் கடுமை மிக அதிகமாக வெளிக்காட்டப்பட்டது. காதிஸ் என்னுமிடத்தில் மோதிய அலையின் உயரம் 60 அடியாக இருந்ததென்று சொல்லப்பட்டது. போர்ச்சுக்கல்லின் பெரிய மலைகளில் சில அஸ்திவாரத்திலிருந்தே அசைவது போல பயங்கரமாக சடிதியாக ஆடின. அதிசயமான விதத்தில் சில சிகரங்கள் உச்சி முதல் அடிவரையிலும் இரண்டாகப் பிளவுண்டன. பெரும் பாறைகள் அருகிலிருந்த பள்ளத்தாக்குகளுக்கு வீசி எறியப்பட்டன. இந்த மலைகளிலிருந்து தீக்கதிர்கள் உண்டாயின என்றும் கூறப்பட்டது. லிஸ்பனில் பூமிக்கடியில் ஒரு இடிமுழக்கம் கேட்டது. அதைத் தொடர்ந்து உடனே பயங்கரமான அதிர்ச்சி அந்த நகரின் பெரும் பகுதியை கவிழச் செய்தது. சுமார் 6 நிமிடங்களில் ஏறத்தாழ 60,000 பேர் மாண்டனர். முதலில் கடல் நீர் அதன் வெட்டான் தரையை காட்டும் விதத்தில் கடலுக்குள்ளாக பின்னோக்கிச் சென்று அதன்பின் சாதாரணமாக வீசும் அலைகளின் உயரத்தை விட 55 அடி உயரத்திற்கு எழுந்தது. லிஸ்பனில் உண்டான அழிவின் மிக அசாதாரணமான சூழ்நிலை என்னவெனில், மிகுந்த செலவில் முழுவதும் சலவைக் கற்களினால் கட்டப்பட்டிருந்த ஒரு புதிய மேடை நீரில் அமிழ்ந்து போயிற்று. அழிவுண்டாகாமல் பாதுகாப்பாக இருக்கலாம் என்று திரள் கூட்டத்தினர் அங்கு கூடியிருந்தனர். ஆனால் திடீரென்று அந்த மேடை அதன் மீதிருந்த மனிதர்களுடன் நீருக்குள் மூழ்கியது. அங்கிருந்தவர்களில் ஒருவரது உடல் கூட நீர்மட்டத்தில் மிதக்கவில்லை. அந்த பூமி அதிர்ச்சியைத் தொடர்ந்து ஆலயங்களும் மடங்களும் ஏறத்தாழ எல்லா பெரிய கட்டிடங்களும் மொத்த வீடுகளில் கால்பகுதியும் விழுந்தன. அதற்கு 2 மணி நேரத்திற்குப் பின் பல இடங்களிலும் நெருப்பு பற்றி ஏறத்தாழ 3 நாட்கள் மிகுந்த உக்கிரத்துடன் எரிந்தது. அந்த நகரம் முற்றிலும் அழிந்து போயிற்று. ஆலயங்களிலும் மடங்களிலும் மக்கள் நிறைந்திருந்த ஒரு பரிசுத்த நாளில் அந்த பூமி அதிர்ச்சி நிகழ்ந்ததால் அவர்களில் மிகச்சிலரே தப்பினர். மக்களின் திகில் வர்ணனைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. ஒருவரும் அழவில்லை. அது அழுகைக்கும் அப்பாற்பட்டதாக இருந்தது. அவர்கள் கட்டுக்கடங்காத திகிலுடனும் மலைப்புடனும் தங்களது முகத்திலும் மார்பிலும் அடித்தவர்களாக, உலகத்திற்கு முடிவு வந்துவிட்டது என்று கூறிக்கொண்டு அங்குமிங்கும் ஓடினர். தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை மறந்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் சொரூபங்களைச் சுமந்து கொண்டு ஓடினர். துரதிருஷ்டவசமாக அநேகர் பாதுகாப்புக்காக ஆலயங்களுக்குள் ஓடினர். ஆனால் நற்கருணை வீணாகக் காட்டப்பட்டுக் கொண்டிருந்தது. ரோமன் கத்தோலிக்க குருமார்கள் ஏறெடுக்கும் அப்பத்திற்குள் கர்த்தர் தமது சரீரத்துடனும் இரத்தத்துடனும் எழுதத்துடனும் எழுந்தருளி வருகிறார் என்பது கத்தோலிக்க மார்க்கத்தின் பொய்ப்போதகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அப்பத்தையும் துணிக்கைகளையும் அவர்கள் நற்கருணை என்று அழைக்கின்றனர். அவர்களது சில விசேஷமான சமயச் சடங்குகளின் போது திருப்பலி பூசை செய்யும் பீடத்தின் மீதோ அல்லது உயரமான வேறு இடத்திலோ சூரியனும் சிலுவையும் கலந்த வடிவிலான ஒரு பொன் முலாம் பூசப்பட்ட அழகிய கவர்ச்சிமிக்க கூட்டின் நடுவில் வெளியில் நன்கு தெரியக்கூடிய பெரிய அளவுள்ள ஒரு அப்பம் வைக்கப்பட்டு ஆராதிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆராதனையின் நடுவில் குருவானவர் அதனை உயர்த்தி பிடித்து மக்களுக்கு காண்பித்து அதனாலேயே அவர்களை ஆசீர்வதிப்பார். இச்சடங்கு நற்கருணை ஆராதனை எனப்படுகிறது. பரிதாபத்திற்குரிய மக்கள் வீணாகவே திருப்பலியின் பீடங்களை பற்றிக் கொண்டிருந்தனர். சிலைகளும் குருமார்களும் மக்களுமாக அனைவரும் ஒரு பொதுவான அழிவால் புதையுண்டனர். அந்த நாளின் சாவில் 90,000 பேர் மடிந்திருப்பார்கள் என்று எண்ணப்படுகிறது. தீர்க்க தரிசனத்தில் சூரியனும் சந்திரனும் இருளடைவதற்கு அடுத்ததாக குறிப்பிடப்பட்டிருந்த அடையாளம் 25 வருடங்களுக்குப் பின்பு நிகழ்ந்தது. ஆச்சரியப்படத்தக்கது என்னவெனில், அது நிறைவேறும் காலம் மிகக் குறிப்பாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இரட்சகர் ஒலிவமலையின் மீதிருந்து அவரது சீடர்களுடன் நிகழ்த்திய அந்த உரையாடலில் சபைக்கு போப்பு மார்க்கத்தினால் உண்டாக இருக்கிற, அதே சமயம் குறைக்கப்படுமென்றும் அவர் வாக்குத்தத்தம் செய்திருந்த 1260 வருட நீண்டகால உபத்திரவத்தை பற்றி விவரித்த பிறகு அவரது வருகைக்கு முன் நிகழக்கூடிய குறிப்பான சம்பவங்களை குறிப்பிட்டு அதிலுள்ள முதலாவது அடையாளம் காணப்படும் நேரத்தையும் குறிப்பிட்டார். அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியைக் கொடாதிருக்கும். மார்க் 13:24. 1260 வருடங்கள் கிபி 1798 முடிவடைந்தன. அதற்கு 25 வருடங்களுக்கு முன் உபத்திரவம் ஏறத்தாழ முற்றிலுமாக நின்றிருந்தது. கிறிஸ்துவின் வார்த்தையின்படி இந்த இரண்டு காலகட்டங்களுக்கு இடையில் சூரியன் இருளடைய வேண்டும். 1780 வருடம் மே 19 நாள் இந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறியது. ஒட்டுமொத்தமாக இல்லாவிட்டாலும் ஏறத்தாழ இதுவரை விளக்கம் கொடுக்கப்படாத ஒரு புதிரான காட்சியாக இருண்ட நாளான 1780 வருடம் மே 19 நாள் இருக்கிறது. காரணம் காட்டப்பட முடியாத விதத்தில் புதிய இங்கிலாந்தில் கண்ணுக்கெட்டக்கூடிய வானவீதி முழுவதும் இருளடைந்திருந்தது. காலையில் சூரியன் உதயம் தெளிவாக இருந்தது, ஆனால் விரைவில் மந்தாரமாக மாறிற்று. மேகங்கள் கீழிறங்கின. பயங்கரமாக கருத்திருந்த அம்மேகங்களிலிருந்து மின்னல்கள் மின்னின. இடி முழங்கிற்று. மழை பெய்தது. 9 மணியளவில் மேகங்கள் மெலிந்து வெண்கல அல்லது செப்பு நிறம் போல தோன்றின. பூமி, பாறைகள், மரங்கள், கட்டிடங்கள், தண்ணீர் மற்றும் மனிதர்கள் அனைத்தும் பூமிக்கு அந்நியமான ஒளியால் மாற்றப்பட்டன. சில நிமிடங்களுக்குப் பிறகு ஒரு கனத்த கார்மேகம் அடிவானத்திலிருந்த ஒரு மெல்லிய கோட்டைத் தவிர முழு வானத்தையும் மூடிற்று. கோட இரவு 9 மணியளவிலிருக்கும் இருளைப் போன்று வானம் இருளாயிருந்தது. பயமும் பதட்டமும் பிரமிப்பும் மக்களின் மனதை மெல்ல நிரப்பியது. பெண்கள் கதவருகே நின்று இருள் பரம்பிய நிலப்பரப்பை பார்த்தனர். ஆண்கள் வயல்களிலிருந்து வேலையை விட்டுத் திரும்பினர். தச்சன் தனது கருவிகளையும், கொல்லன் தனது உலையையும், வியாபாரி தனது கடையையும் விட்டுத் திரும்பினர். பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டன. பிள்ளைகள் நடுக்கத்துடன் வீடு நோக்கி விரைந்தனர். பயணிகள் அருகிலிருந்த பண்ணை வீடுகளில் குடியேறினர். என்ன வருகிறது என்று ஒவ்வொரு உதடும் இதயமும் கேள்வி எழுப்பிற்று. சூறாவளி ஒன்று நிலத்தை இடிப்பது போன்று இருந்தது, அல்லது எல்லாம் முடிவுக்கு வருவது போலத் தோன்றியது. மெழுகுவர்த்திகள் கொளுத்தப்பட்டன. அடுப்புக்களில் மெருப்பு இலையுதிர்காலத்தின் நிலவற்ற இரவில் எரிவது போல வெளிச்சமாக எரிந்தது. கோழிகள் கூடுகளுக்குத் திரும்பின. மந்தைகள் முன்னணைகளுக்குத் திரும்பி கதறின. தவளைகள் ஒளி எழுப்பின. பறவைகள் மாலை பாடல்களைப் பாடின. வௌவால்கள் பறக்கத் துவங்கின. ஆனால் இரவு இன்னும் வந்தாகவில்லை என்று மனிதன் அறிந்திருந்தான். சாலேமிலிருந்த கூடார சபை போதகர் டாக்டர் நத்தானியல் வைட்டேக்கர் ஆராதனை வீட்டில் மத ஆராதனை நடத்தினார். இந்த இருள் இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்று பிரசங்கத்தில் குறிப்பிட்டார். பல இடங்களில் சபைகள் கூடின. அவசர பிரசங்கங்களின் மைய வசனங்கள் வேத வாக்கியங்களின் தீர்க்க தரிசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள இருள்தான் இது என்று குறிப்பிட்டன. 11 மணிக்கு சற்று பின் இருள் அடர்த்தி உச்சத்தில் இருந்தது. நாட்டின் அதிகப்படியான இடங்களில் இருள் மிகுந்திருந்ததால் விளக்கின் ஒளியில்லாமல் மக்களால் சாப்பிடவோ வேலை செய்யவோ அல்லது கைக்கடிகாரத்திலிருந்தும் சுவர்க்கடிகாரத்திலிருந்தும் மணிக்கணக்கை காணவோ கூடாதிருந்தது. இவ்விருளின் பரப்பளவு விசித்திரமாயிருந்தது. கிழக்கில் பால்மவுதிலிருந்து காணப்பட்டது. மேற்கில் கனெக்டிகட்ன தூர பகுதி வரையும் அல்பானி வரையும் இருந்தது. தெற்கில் கடல் எல்லை வரை இருந்தது. வடக்கில் அமெரிக்க குடியிருப்பு வரை இருந்தது. அந்த நாளின் கடுமையான இருள் மாலை வேளைக்கு 1 அல்லது 2 மணி நேரத்திற்கு முன் பாதி தெளிந்தது. கனத்த மேகமூட்டத்தினால் வரைக்கப்பட்டிருந்த போதிலும் சூரியன் காணப்பட்டது. ஆனால் அந்த இடைவேளையைத் தொடர்ந்து மிக அடர்த்தியான இருள் உண்டாயிற்று. அந்நாளின் பகலின் பயங்கரத்தையும் அசாத்தியத்தையும் விட அது சற்றும் குறைந்திருக்கவில்லை. அன்று இரவு முழு நிலவு இருந்திருந்த போதிலும் செயற்கை ஒளி இல்லாமல் எந்த பொருளையும் காண முடியவில்லை. தூரத்திலிருந்த வீடுகளிலும் இடங்களிலுமிருந்து பார்த்தபோது அது ஒருவிதத்தில் எகிப்திய இருளைப் போன்றே இருந்தது. அது இருளின் கருமை என்று கூறப்பட்டது. அந்தக் காட்சியை கண்ணாரக் கண்ட ஒரு சாட்சி. அந்த நேரத்தில் பிரபஞ்சத்திலுள்ள ஒவ்வொரு ஒளி தரும் பொருளும் கடக்க முடியாத இருளினால் போர்த்துக் கொள்ளப்பட்டுவிட்டதா அல்ல இல்லாமலாகிவிட்டதா என்பதை நிதானிக்க முடியவில்லை என்றார். அந்த இரவில் நிலவு முழு நிலவாக எழுந்த போதிலும் மரணத்தைப் போன்ற நிழலை நீக்க அதற்கு வலிமையில்லாதிருந்தது. 9 மணியளவில் நிலவு காணப்பட்ட போதும் மரணத்தைப் போன்ற இருளை விளக்குவதற்கு அதனால் இயலவில்லை. நடு இரவிற்குப் பின் இருள் மறைந்தது. நிலவு முதலில் தோன்றிய போது இரத்தத்தைப் போன்ற தோட்டத்தில் இருந்தது. விட்டியர் என்ற கவிஞர் அந்த நினைவு நாளை குறித்து இவ்வாறு எழுதுகிறார்.
1780 மே தினமது. வசந்த காலத்தின் இனிமையின் மேலும் மலர்ச்சியின் மேலும் புத்துயிர் பெற்றிருந்த பூமியின் மேலும் மதிய வானின் மேலும் பயங்கர இருளின் பயம் விழுந்தது. ஆண்கள் ஜெபிக்க, பெண்கள் அழ, இருண்ட வானத்தை சிதறடிக்கும் முடிவை அறிவிக்கும் எக்கால துணியை கேட்க காதுகள் கூர்மையடைந்தன. வரலாற்றில் 1780 மே மாதம் 19 தேதி இருண்ட நாள் என்றழைக்கப்படுகிறது. மோசேயின் காலத்திலிருந்து அதற்கு சமமான அடர்த்தி, விசாலம், கால அளவோடு கூடிய இருட்டான நேரம் ஒருபோதும் பதிவு செய்யப்பட்டிருக்கவில்லை. கவிஞர்கள், சரித்திர எழுத்தாளர்கள் கொடுத்திருக்கும் விளக்கங்கள் அவைகளின் நிறைவேறுதலுக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருமுன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும், யோவேல் 2:31 என்று யோவேல் தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்ட வார்த்தைகளின் எதிரொலியே. கிறிஸ்து அவரது மக்களிடம் அவரது வருகையின் அடையாளங்களை கவனித்திருக்கும்படி அழைத்து, வரப்போகும் அவர்களது அரசரின் வருகைக்கான அடையாளங்களைக் கண்டு சந்தோஷப்படும்படி கூறியிருந்தார். இவைகள் சம்பவிக்கத் தொடங்கும்போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். லூக்கா 21:28. இயேசு வசந்த காலத்தில் துளிர்த்து கொண்டிருந்த மரங்களைச் சுட்டிக்காட்டி, அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். லூக்கா 21:30-31 என்றார். ஆனால் சபையில் தாழ்மையின் ஆவியும் பக்தியும் இருந்த இடத்தை அகந்தையும் சம்பிரதாயமும் பற்றி கொண்டபோது கிறிஸ்துவின் மீதுள்ள அன்பும் அவரது வருகையின் மீதான விசுவாசமும் குளிர்ந்து போயிற்று. உலகப்பிரகாரமாக இருப்பதிலும் இன்பங்களைத் தேடுவதிலும் மூழ்கி தேவனுடைய மக்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் இரட்சகருடைய வருகையின் அடையாளங்களைப் பற்றிய போதனைகளுக்கு குருடர்களாக இருந்தனர். 2ஆம் வருகையின் கோட்பாடு அலட்சியப்படுத்தப்பட்டிருந்தது. அது சம்பந்தப்பட்ட வேதவாக்கியங்கள் பெருமளவிற்கு தவிர்க்கப்பட்டு மறக்கப்படும் வரை தவறான விளக்கங்களினால் மறைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அமெரிக்க சபைகளில் இந்த நிலை இருந்தது. சமுதாயத்திலிருந்த சகல வகுப்பினரும் அனுபவித்திருந்த சுதந்திரமும் வசதிகளும், சொத்துக்கள் ஆடம்பரங்களின் மீதிருந்த மோகமும், பணம் சம்பாதிப்பதற்கான வழிவகைகளைக் காணும் நாட்டமும், அனைவருக்கும் எட்டும் தூரத்தில் இருப்பது போல் காணப்பட்ட புகழல் வல்லமைகளைத் தேடி விரையும் ஆவலும், தங்களது விருப்பங்களையும் நம்பிக்கையையும் இந்த வாழ்க்கைக்குரியவைகளில் வைக்கும்படி நடத்தி வெகு தூரத்திலுள்ள ஒரு நாளுக்கு இந்த வாழ்க்கையின் பக்தி வினயமான முடிவு நாளை தள்ளி வைத்தது. இறைச்சகர் தமது இரண்டாம் வருகையின் அடையாளங்களை தமது அடியார்களுக்குச் சுட்டிக்காட்டிய போது, அவரது வருகைக்கு சற்றுமுன் இருக்கக்கூடிய பின்னிட்டு விழுதலின் நிலையை முன்னுரைத்தார். உலகத் தொழில்களின் வேகமும் இன்பமும், தேடுதலும் வாங்குதலும் விற்றலும் நடுதலும் கட்டுதலும் பெண் கொடுத்தலும் பெண் கொள்ளுதலும், தேவனையும் எதிர்கால நித்திய வாழ்க்கையையும் மறுத்தலும் நோவாவின் காலத்தில் இருந்ததைப் போலவே இருக்கும் என்றார். இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு கிறிஸ்துவின் எச்சரிப்பு: உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லவுகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல வரும். ஆகையால் இனிச் சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்பதே லூக்கா 21:34-36. இந்த காலகட்டத்தில் சபையின் நிலைமையைப் பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்திலுள்ள இரட்சகரின் வார்த்தைகள்: நீ உயிருள்ளவனென்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். வெளிப்படுத்தல் 3:1. தங்களின் கவலையற்ற பாதுகாப்பிலிருந்து விழித்திட மறுப்பவர்களுக்கு பக்தி வினயமான இந்த எச்சரிப்பு: நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். வெளிப்படுத்தல் 3:3. தவணையின் காலத்தின் முடிவிலுள்ள பக்தி வினயமான சம்பவங்களுக்கென்று ஆயத்தமாகும்படி வரவிருக்கும் ஆபத்தை உணரும்படி மனிதர்களை விழிக்கச் செய்வது அவசியமாக இருந்தது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாயிருக்கும். அதை சகிக்கிறவன் யார்? தீமையை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணனே, அநியாயத்தை நோக்கிக் கொண்டிருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீர் நோக்கிக் கொண்டிருக்கிறதென்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுந்தும்போது நீர் மௌனமாயிருக்கிறதென்ன? யோவேல் 2:11, ஆபகூக் 1:13. எங்கள் தேவனே, உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால். ஓசியா 8:2-1. அந்நிய தேவனை நாடி பின்பற்றினார்கள். சங்கீதம் 16:4. தங்கள் இருதயங்களில் அக்கிரமத்தை மறைத்து வைத்து அநீதியின் பாதைகளின் மீது பிரியமாயிருப்பவர்களுக்கு கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமுமாயிருக்குமல்லவோ? ஆமோஸ் 5:20. அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்திச் சோதித்து வண்டல் போல குழம்பியிருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லையென்று தல்லையென்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறவர்களுமான மனுஷரை தண்டிப்பேன். செப்பனியா 1:12 என்பது அப்பொழுது நடைபெறும். பாவத்தி நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தி நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒழிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். ஏசாயா 13:11. கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும். தேசத்தின் குடிகளையெல்லாம் சடிதியாய் நிர்மூலம் பண்ணுவார். அவர்களுடைய ஆஸ்தி கொள்ளையாகும், அவர்களுடைய வீடுகள் பாழாய்போகும். செப்பனியா 1:18-13 என்று தேவனுடைய தீர்க்கதரிசிகள் அறிவிக்கின்றனர். பயங்கரமான இந்த காலத்தை பார்த்த எரேமியா தீர்க்கதரிசி திகைத்து, என் குடல்களே நோகிறது, என் உள்ளம் வேதனைப்படுகிறது, என் இருதயம் என்னில் கதறுகிறது. நான் பேசாமல் அமர்ந்திருக்க கூடாது. என் ஆத்துமாவே, எக்காலத்தின் சத்தத்தையும் யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பையும் கேட்டாயே. நாசத்துக்கு மேல் நாசம் வருகிறதாக கூறப்படுகிறது. தேசமெல்லாம் பாழாகிறது. அசுப்பிலே என் கூடாரங்களும் ஒரு நிமிஷத்திலே என் திரைகளும் பாழாக்கப்படுகிறது. எரேமியா 4:19-20 என்று கூறினார். அந்த நாள் உக்கிரத்தின் நாள். அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள். அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள். அது இருளும் அந்தகாரமுமான நாள். அது மப்பும் மாள். அது மப்பும் மந்தாரமுமான நாள். அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தலங்களுக்கும் விரோதமாக எக்காலமூதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். செப்பனியா 1:15-16. இதோ, தேசத்தை பாழாக்கி அதின் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. ஏசாயா 13:9. அந்த மகத்தான நாளை குறித்து தேவனுடைய மக்கள் அவர்களது ஆவிக்குரிய சொரணையற்ற நிலையை விட்டொழிக்கவும் மனந்திரும்புதலுடனும் தாழ்மையுடனும் அவருடைய முகத்தை தேடவும் மிகவும் பக்தி வினயமாகவும் உள்ளத்தை தொடுமொழி. மொழியிலும் தேவனுடைய வார்த்தையானது அழைக்கிறது. சியோனிலே எக்காலமூதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகளெல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. சியோனிலே எக்காலமூதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரைச் சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களையல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவல்தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுமுள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். யோவேல் 2:15-17:12-13. தேவனுடைய நாளில் நிற்பதற்கு ஒரு ஜனத்தை ஆயத்தம் செய்ய ஒரு பெரும் சீர்திருத்தம் செய்து முடிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. தங்களை தேவனுடையவர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கும் மக்களில் அநேகர் நித்திய காலத்திற்கென்று கட்டுமானம் செய்யாதவர்களாக இருப்பதை தேவன் கண்டார். எனவே அவர் தமது இரக்கத்தினால் அவர்களுடைய மயக்கத்திலிருந்து அவர்களை எழுப்புவதற்காகவும் அவர்கள் கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தமாகும்படி நடத்தவும் ஒரு எச்சரிப்பின் தூதை அனுப்பியிருந்தார். இந்த எச்சரிப்பு வெளிப்படுத்துதல் 14 காட்சிக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இங்கே 3 வகையான தூதுகள் பர்லோகவாசிகளால் அறிவிக்கப்படுவது போல் காட்டப்பட்டு அதைத் தொடர்ந்து பூமியை அறுவடை செய்ய மனுஷகுமாரன் வருவதாகவும் இருக்கிறது. இந்த எச்சரிப்புகள் சமீபித்துக் கொண்டிருக்கும் நியாயத்தீர்ப்பை பற்றி முதலாவது அறிவிக்கிறது. தீர்க்கதரிசி வானத்தின் மத்தியிலே பறக்க கண்ட தூதன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். வெளிப்படுத்தல் 14:7. இந்த தூது நித்திய சுவிசேஷத்தின் ஒரு பகுதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்கும் பணி தூதர்களிடம் ஒப்படைக்கப்படாமல் மனிதர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்களின் இரட்சிப்பிற்கான இந்த மாபெரும் பணியை இயக்கும் வேளையில் தேவதூதர்கள் பொறுப்புள்ளவர்களாக அமர்த்தப்பட்டுள்ளனர். ஆனால் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பணி பூமியிலுள்ள கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களால் செய்யப்படுகிறது. தேவ ஆவியின் தூண்டுதலுக்கும் அவரது வார்த்தைகளின் போதனைகளுக்கும் கீழ்ப்படிந்த விசுவாசமிக்க மனிதர்கள் இந்த எச்சரிப்பை உலகத்திற்கு அறிவிக்க வேண்டியவர்களாக இருந்தனர். அவர்கள் அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனத்திற்கும் பொழுது விடிந்து விடிவெள்ளி இருதயங்களில் உதிக்குமளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கைப் போன்ற அவ்வசனத்திற்கும் 2 பேதுரு 1:19 செவிசாய்த்திருந்தனர். மறைத்து வைக்கப்பட்டிருந்த பொக்கிஷங்கள் அனைத்தையும் விட தேவனை குறித்த அறிவை அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. நீதிமொழிகள் 3:14 என்று அறிந்து அதிகமாக தேடிக்கொண்டிருந்தனர். கர்த்தர் அவர்களுக்கு ராஜ்யத்தின் மேன்மையின் காரியங்களை வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய இரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். சங்கீதம் 25:14.
சத்தியத்தை புரிந்து கொண்டு அதை அறிவிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த சபையின் தலைவர்களை அல்ல, ஜபத்துடனும் அக்கறையுடனும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்திருந்த விசுவாசமிக்க காவல்காரர்களாக அவர்கள் இருந்திருந்தால் இரவு நேரத்தை அறிந்திருப்பார்கள். நிகழ இருக்கின்ற சம்பவங்களை தீர்க்கதரிசனங்கள் அவர்களுக்கு திறந்து காட்டியிருந்திருக்கும். அவர்கள் இந்த பதவியில் அமர்த்தப்படவில்லை. அந்த தூது வேறொரு வகுப்பினரால் கொடுக்கப்பட்டது. இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடிருக்கையில் நடவுங்கள். யோவான் 12:35 என்று இயேசு கூறினார். தேவன் கொடுத்திருக்கும் ஒளியிலிருந்து விலகிச் செல்லுபவர்கள் அல்லது அவர்கள் அடைந்து கொள்ளும் தூரத்தில் ஒளி இருக்கும்போது அதை தேடாமல் அலட்சியம் செய்பவர்கள் இருளில் விட்டுவிடப்படுகின்றனர். ஆனால் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். யோவான் 8:12. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுதல் என்கிற ஒரே நோக்கத்தோடு ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ள ஒளியை வாஞ்சையுடன் கவனித்திருந்தவர்கள் எவர்களோ அவர்கள் அதிகமான ஒளியை பெறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆத்துமாவை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்த பரலோக ஒளியை உடைய ஏதாவதொரு நட்சத்திரம் அனுப்பி வைக்கப்படும்.
கிறிஸ்துவின் முதலாம் வருகையின் காலத்தில் தேவனுடைய கற்பனைகள் ஜீவ வார்த்தைகள் அந்த பரிசுத்த நகரத்திலிருந்த எந்த ஆசாரியர்களிடமும் வேத பாரகர்களிடமும் ஒப்புவிக்கப்பட்டிருந்ததோ அவர்கள் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டிருந்த ஒருவரின் வருகைக்கான காலங்களின் அடையாளங்களை அறிந்து அதை அறிவித்திருக்க வேண்டும். மீகாவின் தீர்க்க தரிசனம் இயேசு பிறக்கப்போகும் இடத்தை சுட்டிக்காட்டியிருந்தது. மீகா 5:2. அவரது வருகையின் நேரத்தை தானியேல் குறிப்பிட்டிருந்தான். தானியேல் 9:25. தேவன் இந்த தீர்க்க தரிசனங்களை யூதத் தலைவர்களிடம் ஒப்படைத்திருந்தார். மேசியாவின் வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை அறியாதவர்களாக அதை மக்களுக்கு அறிவிக்காமலிருந்ததற்கு அவர்கள் சாக்குப்போக்கு கூற முடியாதவர்களாக இருந்தனர். அவர்களுடைய அறியாமைக்கைக்கு அவர்களது பாவகரமான அலட்சியம்தான் காரணமாக இருந்தது. கொலை செய்யப்பட்ட தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கு யூதர்கள் நினைவு சின்னங்களை கட்டிக் கொண்டிருந்தனர். அதே நேரம் பூமியிலிருந்த பெரிய மனிதர்களை மதித்ததால் சாத்தானின் வேலைக்காரர்களுக்கு மரியாதை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். மனிதர்களுக்கிடையில் தங்களுக்கு முக்கியமான இடமும் வல்லமையும் வேண்டுமென்ற ஆசை மிக்க குழப்பங்களில் மூழ்கி பரலோக அரசரால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட யோசனைகளையும் தெய்வீக மேன்மையைப் பற்றிய பார்வையையும் இழந்திருந்தார்கள்.
மனிதனின் இரட்சிப்பை நிறைவேற்ற தேவகுமாரன் வருகிற உலக வரலாற்றின் மிகப்பெரிய நிகழ்ச்சியை அது நடைபெற இருக்கின்ற இடம், நேரம், சூழ்நிலைகள் ஆகியவைகளை இஸ்ரவேலின் தலைவர்கள் மிகுந்த ஆழமும் பக்தியுமிக்க வாஞ்சையுடன் ஆராய்ந்திருக்க வேண்டும். உலக மீட்பரை வரவேற்பவர்களில் முதல் நபர்களாக இருக்க வேண்டும் என்று மக்கள் அனைவரும் விழித்திருந்து காத்திருந்திருக்க வேண்டும். ஆனால் இதோ நாசரேத்தின் குன்றுகளிலிருந்து பெத்லகேம் ஊரின் கிழக்கு ஓரத்தை நோக்கி அதன் இடுக்கமான தெருக்களின் வழியாக களைப்படைந்த பயணிகள் இருவர் இரவு நேரத்தில் தங்கி இளைப்பாற கிடைக்காத ஒரு இடத்தை தேடிச் சென்று கொண்டிருந்தனர். அவர்களை ஏற்றுக்கொள்ள எந்த கதவும் திறக்கப்படவில்லை. துர்ப்பாக்கியமான ஒரு மாட்டுத் தொழுவத்தில் கடைசியாக தஞ்சம் புகுந்தனர். அங்குதான்
உலகத்தின் இரட்சகர் பிறந்திருக்கிறார்.
உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவனுடைய மகிமையில் அவரது குமாரன் பெற்றிருந்த மகிமையின் பங்கை பரலோக தூதர்கள் கண்டிருந்தனர். சகல மக்களுக்கும் மாபெரும் மகிழ்ச்சியை கொண்டுவரக்கூடிய அவரது வருகையை அவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருந்தனர். அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தவர்களுக்கும், அதை பூமியின் குடிகளுக்கு மகிழ்ச்சியுடன் அறிவிப்பவர்களுக்கும் அந்த நற்செய்தியை எடுத்துச் செல்லும்படி தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். மானிடத்தன்மையை தம்மீது ஏற்றுக்கொள்ள கிறிஸ்து கீழே இறங்கியிருந்தார். அவர் தமது ஆத்துமாவை பாவ நிவாரண பலியாக செலுத்துவதற்கு முடிவில்லாத ஆபத்தின் பாரத்தை சுமக்க வேண்டியிருந்தது. என்றாலும் அந்த தாழ்மையிலும் அவருக்கு பொருத்தமான தன்மையில் மதிப்புடனும் மகிமையுடனும் உன்னதமானவருடைய குமாரன் மனிதர்களின் முன் தோன்ற வேண்டுமென்று தேவதூதர்கள் வாஞ்சித்தனர். பூமியிலுள்ள பெரிய மனிதர்கள் அவரது வருகையை வரவேற்க இஸ்ரவேலின் தலைநகரில் கூடுவார்களா? அவரை எதிர்பார்த்திருக்கும் கூட்டத்தினருக்கு முன் அவர் வெளிப்படும்போது லேகியோன்களான தேவதூதர்கள் உடன் வருவார்களா? இயேசுவை வரவேற்க யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கின்றனர் என்பதைக் காண ஒரு தேவதூதன் பூமிக்கு வருகிறான். ஆனால் எதிர்பார்ப்பின் அடையாளம் எதையும் அவனால் காண முடியவில்லை. மேசியாவின் வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை அறிவிக்கும் துதியையோ வெற்றி முழக்கத்தையோ அவனால் கேட்க முடியவில்லை. காலங்கள் நெடுகிலும் தெய்வீக பிரசன்னம் எங்கு வெளிக்காட்டப்பட்டிருந்ததோ அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நகரத்தின் மீதும் ஆலயத்தின் மீதும் மேலாக பறந்து வட்டமிடுகிறான். ஆனால் இங்குங்கூட அதே வேற்றுமைதான் காணப்படுகிறது. ஆசாரியர்கள் தங்களுடைய ஆடம்பரத்திலும் அகந்தையிலும் மாசுள்ள பலிகளை ஆலயத்திற்குள் செலுத்திக் கொண்டிருக்கின்றனர். பரிசேயர்கள் உரத்த சத்தத்துடன் மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றனர். அல்லது தெருக்களின் முனைகளில் நின்று பெருமையான தங்கள் ஜபங்களை கூறிக்கொண்டிருக்கின்றனர். பரலோகம் முழுவதையும் மகிழ்ச்சியால் நிரப்பியிருக்கிற மனிதர்களின் மீட்பர் பூமியில் தோன்றப்போகிறார் என்ற ஆச்சரியமான உண்மையைப் பற்றி அரண்மனைகளிலுள்ள அரசர்களும் தத்துவ சாஸ்திரிகளின் மன்றங்களிலும் ரபிமார்களின் பள்ளிகளிலும் உள்ள அனைவரும் எண்ணமற்றவர்களாக இருந்தனர்.
கிறிஸ்து எதிர்பார்க்கப்படுகிறார் என்பதற்கான சான்று எதுவும் இருக்கவில்லை. ஜீவாதிபதியை வரவேற்பதற்கான எந்த ஆயத்தமும் இருக்கவில்லை. அந்த பரலோகத்தூதன் இந்த வெட்கமிக்க செய்தியுடன் பரலோகத்தை நோக்கி திரும்பப் போகும் வேளையில் இரவு நேரத்தில் தங்கள் மந்தையை காவல் காத்துக் கொண்டிருந்த மேய்ப்பர்களின் ஒரு கூட்டம் வானத்தை அண்ணாந்து பார்த்து, மேசியா என்கிற ஒருவர் பூமிக்கு வரவிருப்பதை தியானித்து உலக மீட்பரின் வருகைக்காக ஏங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டான். பரலோகத்தின் தூதை பெற்றுக்கொள்ள இங்கே ஒரு கூட்டம் ஆயத்தமாக இருக்கிறது. மாபெரும் மகிழ்ச்சியின் செய்தியை அறிவித்துக் கொண்டு கர்த்தருடைய தூதன் திடீரென தோன்றினான். வானுலக மகிமை அந்த பிரதேசம் முழுவதையும் நிரப்பியது. மகிழ்ச்சிமிக்க அந்த செய்தியை பரலோகத்திலிருக்கிற ஒரு தூதனால் மட்டும் கொண்டு வர முடியாது என்பது போல் எண்ணிலடங்காத தூதர்களின் கூட்டம் வெளிப்பட்டு மீட்கப்பட்ட சகல ஜாதிகளும் ஒரு நாளில் பாடக்கூடிய பாடலாகிய உன்னதத்திலிருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக லூக்கா 2:14 என்ற பாடலை பாடி தேவனை துதித்தார்கள். ஓ, பெத்லகேமின் இந்த கதை எவ்வளவு ஆச்சரியமானதாக இருக்கிறது! நமது நம்பிக்கையின்மை, நமது அகந்தை, நமது சுயநிறைவு ஆகியவைகளை அது எப்படி கடிந்து கொள்ளுகிறது! நமது குற்றமுள்ள அலட்சியத்தினால் நாமும் காலங்களின் அடையாளங்களையும் அவர் நம்மை சந்திக்கும் நேரத்தையும் அறிந்து கொள்ள தவறிவிடாமல் எச்சரிக்கையாக இருக்கும்படி அது நம்மை எவ்விதமாக எச்சரிக்கிறது! இயேசுவின் வருகையை கவனித்திருந்தவர்களை யூதேயாவின் குன்றுகளில் மட்டும் தாழ்மையான மேய்ப்பர்களுக்கிடையில் மட்டும் தேவதூதர்கள் காணவில்லை. அஞ்ஞானிகளின் தேசத்திலும் அவரை எதிர்பார்த்திருந்தவர்கள் இருந்தனர். அவரை எதிர்பார்த்திருந்த அந்த மனிதர்கள் ஞானமும் செல்வமும் மேன்மையுமிக்க கீழ்த்திசையின் தத்துவ சாஸ்திரிகளாக இருந்தனர். இயற்கையின் மாணவர்களாக இருந்த அந்த ஞானிகள் தேவனை அவரது கரத்தின் கிரியைகளில் கண்டிருந்தனர். யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று எபிரேய வேதவாக்கியங்களிலிருந்து அறிந்து இஸ்ரவேலுக்கு ஆறுதலாகவும் பூமியின் கடைசி பரியந்தம் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் இரட்சிப்பாகவும் இருக்கக்கூடியவரின் வருகைக்காக ஆர்வமிக்க வாஞ்சையுடன் அவர்கள் காத்திருந்தனர்.
அவர்கள் ஒளியைத் தேடினவர்களாக இருந்ததினால் தேவ சிங்காசனத்திலிருந்து ஒளி அவர்களது கால்களின் பாதைக்கு வெளிச்சம் தந்தது. சத்தியத்தின் பாதுகாவலர்களாகவும் அதற்கு விளக்கம் கொடுப்பவர்களாகவும் இருக்கும்படி ஏற்படுத்தப்பட்டிருந்த எருசலேமின் ஆசாரியர்களும் ரபிமார்களும் இருளால் மூடப்பட்டிருந்தபோது பரலோகமனுப்பிய நட்சத்திரம் இந்த புறஜாதியார்களாக இருந்த அந்நியர்களை புதிதாகப் பிறந்திருக்கும் அரசரின் பிறப்பிடத்திற்கு வழிநடத்தினது.
கிறிஸ்துவும் தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாந்தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். எபிரேயர் 9:28.
இரட்சகருடைய பிறப்பின் தூதைப் போலவே இரண்டாம் வருகையின் தூதும் மதத் தலைவர்களிடம் ஒப்படைக்கப்படவில்லை. அவர்கள் தேவனுடனுள்ள தொடர்பை பாதுகாத்துக் கொள்ள தவறியிருந்ததால் பரலோகத்தின் ஒளியை நிராகரித்தனர். அப்போஸ்தலனால் விவரிக்கப்பட்ட கூட்டத்தில் அவர்கள் இருக்கவில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்திலிருக்கிறவர்கள் அல்லவே? நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே? தாஷ், 5:4-5.
சியோனின் சுவர்களின் மீதிருந்த காவல்காரர்கள்தான் இரட்சகருடைய வருகையின் செய்தியை முதலாவதாக பற்றிக்கொள்பவர்களாகவும் அவருடைய வருகையின் சமீபத்தை அறிவிப்பதில் முதலாவது தங்கள் குரலை உயர்த்துபவர்களாகவும் அவரது வருகைக்கென்று ஆயத்தமாகும்படி மக்களை முதலாவது எச்சரிப்பவர்களாகவும் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் பற்றி கனவு கண்டு இளைப்பாறிக் கொண்டிருந்தனர். மக்கள் அவர்களது பாவங்களில் மித்திரை செய்து கொண்டிருந்தனர். இயேசு தமது சபையை செழுமையான இலைகளைக் கொண்டிருந்தும் விலைமதிப்பான கனிகூடாத அத்திமரமாகக் கண்டார். தேவனுடைய சேவைக்கு ஏற்ற உண்மையான தாழ்மையின் ஆவியும் பாவத்திற்கான வருத்தமும் விசுவாசமும் இல்லாமல் மதச்சடங்குகளை பெருமையாகச் செய்து கொண்டிருந்தனர். ஆவியின் கணனியை விடுத்து பெருமை சம்பிரதாயம், வீண்மகிமை, சுயநலம், ஒடுக்குதல் ஆகியவை வெளிக்காட்டப்பட்டுக் கொண்டிருந்தன. பின்னிட்டு விழுந்து போன ஒரு சபை காலங்களின் அடையாளங்களுக்கு அதன் கண்களை மூடிக்கொண்டது. தேவன் அவர்களை கைவிடவோ அல்லது விசுவாசிகள் தோல்வியடையவோ விட்டுவிடவில்லை. ஆனால் அவர்கள் தாங்களாகவே அவரை விட்டு விலகிச் சென்று அவரது அன்பிலிருந்து தங்களை பிரித்துக் கொண்டிருந்தனர். நிபந்தனைகளுக்கு உடன்பட அவர்கள் மறுத்தபோது அவரது வாக்குத்தத்தங்கள் அவர்களுக்கு நிறைவேறவில்லை.
தேவனருளும் ஒளியையும் சலுகைகளையும் வரவேற்றும் வரவேற்று பெருகும்படி செய்யாமல் அலட்சியப்படுத்துவதன் நிச்சயமான பலன் அப்படிப்பட்டதாக உள்ளது. சபை அவரது ஆரம்ப தெய்வீக பாதுகாப்பை பின்பற்றி ஒளியின் ஒவ்வொரு கீற்றையும் ஏற்றுக்கொண்டு வெளிப்படுத்தப்படும் ஒவ்வொரு கடமையையும் செய்யாவிட்டால் மதம் என்பது சடங்குகளை கடைபிடிப்பதாகி ஜீவாதாரமான தெய்வபக்தி மறைந்து தடுக்க முடியாத விதத்தில் சீரழிந்து போகும். சபையின் வரலாற்றில் இந்த உண்மை திரும்பத் திரும்ப சித்தரிக்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதங்கள், சலுகைகள் ஆகியவைகளுக்குத் தக்கதாக தேவன் அவரது மக்களிடமிருந்து விசுவாசத்தின் கிரியைகளையும் கீழ்ப்படிதலையும் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிதலானது தியாகத்தையும் சிலுவையையும் உள்ளடக்கியிருக்கிறது. இதனால் தங்களை கிறிஸ்துவின் அடியார்கள் என்று கூறிக்கொள்ளுபவர்களில் அநேகர் பரலோகத்திலிருந்து வந்த ஒளியை பெற்றுக்கொள்ள மறுத்து பண்டைய யூதர்களைப் போல அவர்களை சந்திக்கும் காலத்தை அறியாதவர்களாக இருந்தனர். அவர்களது பெருமை நம்பிக்கையின்மையினால் கர்த்தர் அவர்களை கடந்து சென்று கொடுக்கப்பட்ட ஒளி அனைத்தையும் கவனித்திருந்த பெத்லகேமின் மேய்ப்பர்கள் கீழ்த்திசை ஞானிகள் போன்றோருக்கு அவரது சத்தியத்தை வெளிப்படுத்தினார்.